கந்த ஜீவப்பொல்லியார் இந்த உடலை ஒப்புகந்த ஜீவப்பொல்லியார் இந்த உடலை இருந்தால் அவரிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கிறவர் என்று சொன்னேன். என் அருமை ஆண்டவரே, எங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதி, வற்றாத ஜீவ நதி இயேசு கிறிஸ்துவே நீதானையா, நீதானையா, நீதான், நீதான், நீதான். உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய வெளிச்சம் எங்கள் மேலே வீசுவதால், உங்களுடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேலே வீசுவதால், எல்லா மன கவலைகள், மன வாரங்கள், பயங்கள் எல்லாம் இந்த நாளிலே நீங்கி ஐயா, உமக்குள்ளே வலப்பட, உமக்குள்ளே ஆறுதலடைய, உமக்குள்ளே தைரியப்பட, உமக்குள்ளே சிறப்பட, உமக்குள்ளே கட்டப்பட, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களுடைய ஆவியினால் எங்களை நீர் வலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடி கேட்கிறோம், மன்றாடி கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுடைய இருதயங்களிலே கிரிய செய்கிற தேவ ஆவியானவரே, நீர் இந்த வேளையிலே எங்களுக்குள்ள பலத்த கிரியைகளை உள்ளும் புறமும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், விட்டுக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க போகிறோம். ரெண்டு தீமோத்தேயு மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க. ரெண்டு தீமோத்தேயு மூன்று பதினார்.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் Inspired by the Holy Spirit அப்படின்னு வேத வாக்கியங்கள் எல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் மனுஷ புத்தியினாலே எழுதப்படவில்லை, மனித சித்தத்தின்படி எழுதப்படவில்லை, தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த தேவ மனிதர்கள் எழுதினார். ஆகவேதான் வேத சொல்றது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வேத வாக்கியங்களை தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது சொன்னால், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக இருக்கும்படி. தேவனுடைய மனுஷன்
தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே இதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக இருக்கும்படி. அந்த பட்டியலிலே முதலாவது வருகிற வார்த்தை தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக இருக்கும்படி. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது குழந்தைகள் போல இதை சாப்பிட கொஞ்சம் குறை தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் குழந்தைகளாகவே இருக்கும்படி வருங்கள். தன்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், தேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தாம் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவே தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக இருக்கும்படி வேத வாக்கியங்கள் நமக்கு தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனப்படி ரெண்டு தீமோத்தேயு ரெண்டு தீமோத்தேயு மூன்று மணிக்கூர் ஒன்று தீமோத்தேயு ரெண்டு தீமோத்து வாச்சு ஒன்று தீமோத்தேயு நாலு பதினஞ்சு படிங்க நாலு பதினஞ்சு.
நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு.
சோ தேவனுடைய மனுஷன் தேர்வுடாக இருக்க வேத வாக்கி எழுதப்பட்டு பார்த்தோம். இரண்டாவது இங்கு சொல்லப்படுது, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும் வேண்டும் என்று சொல்லி இங்கே திபோத்தேயு அப்போஸ்தலனாக பவுல் எழுதுகிறார். எனக்கு அறிவானவர்களே, இந்த ரெண்டு வசனத்தை நான் சேர்த்து பார்க்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வருஷம் போக 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 நாட்கள் போக போக தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் பார்க்கிறோம். தேறுகிறது என்ன, நாம் வளர்கிறது, வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி என்று சொல்லி சொல்லலாம் தேறுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தேற வேண்டும், எந்த அளவுக்கு வளர வேண்டும் என்று சொல்லியும் நமக்கு வேதம் போதிக்கிறது. படிங்க எபேசியர் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வாசிக்குவோம். எபேசியர் நான்கு பதினொன்று படி. எபேசியர் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் படி.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண
படிக்க கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராக வரேன். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி எந்த அளவுக்கு வளரணும், எந்த அளவுக்கு தேரணுமா இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக அவன் வளர்ந்து தேர வேண்டும் என்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு பிள்ளை, ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை வயசுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் விரும்புறது இயற்கை. அந்த பிள்ளை, ஒரு பிறந்த பிள்ளை வருஷத்துக்கும் மாசத்துக்கும் ஏற்ற அந்த பிள்ளைக்கு சரீரப்பிரகாரமான வளர்ச்சியும், அதாவது சரீரப்பிரகாரமாகவும் அறிவியல் ரீதியாகவும் உலக ரீதியாகவும் அந்த பிள்ளை வளர வேண்டிய அளவுக்கு வளரும். அல்லது போட்டால் பெற்றோருக்கு கவலை ஏற்படுறது உண்மை. சோ அதுபோல தேவன் தன்னுடைய பிள்ளைகளும் வளர வேண்டிய அளவுக்கு வளர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே எந்த அளவுக்கு வளருமாக இருந்தால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரை. ஆகவே நாம் பூரண புருஷராக வேண்டுமாக இருந்தால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் தேவனுக்குள்ளே தேர வேண்டும் அல்லது வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த சாயங்கால வேளையிலே தேரின குறிப்புகளை மாத்திரம் பார்த்து நாம் குடிக்க போறோம். ஒரு தேர்ந்தவன் எப்படி இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். ரைட். இது ஒரு வசனத்தை நாம படிப்போமே.
சீசன் குருவுக்கு மேம்பட்டவன் அல்ல, தேர்ந்தவன் எவனும் தன் குருவை போலிருப்பான்.
சரி பாருங்க, அது அந்த பண்ணுங்க. தேர்ந்த எவரும் தன் குருவை போல இருக்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேறி 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 எந்த அளவு, எந்த ஸ்டாண்டர்டுக்கு, எந்த நிலைமைக்கு, எந்த ஸ்டேஜுக்கு வரணுமா இருந்தால் தேர்ந்த எவரும் தன் குருவ போல இருக்கிறார் சொல்லி சொல்லப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக அவர்கள் வளர்ந்து தேர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சரி, இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் வளரவும் தேரவும் நமக்கு தேவை ஏது என்று சொன்னால் தேவனுடைய வசனம் தான். ஆகவேதான் 1 பேதுரு 2:3 வசனத்தை இப்படியே நாம் பார்க்கிறோம். நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாருங்கள், வாஞ்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக வளர்ந்து தேர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அவர் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வரத்தக்கதாக, தேரத்தக்கதாக, வளரத்தக்கதாக தேவை நமக்கு தேவனுடைய வார்த்தையாகும். ஒரு கட்டத்திலே ஆண்டவர் எரேமியாவுக்கு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் பொழுது இப்படியாக சொன்னார், அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தில் விருப்பமில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வளராமலும் தேராமலும் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலும் விருப்பங்கள், தேவனுடைய வசனத்தில் விருப்பங்கள். ஏதாவது பரபரப்பாக ஒன்று நடந்தால் பார்க்கவும் ரசிக்கவும் விருப்பம். ஆனால் உட்கார்ந்து அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு கத்து தேறி கிறிஸ்து நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக மாறுவதற்கு தேறுறதுக்கு விருப்பம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன மார்த்தால் இயேசுவை வீட்டுக்கு இன்வைட் பண்றார். ஆண்டவர் இயேசு இப்பொழுது மார்த்தாவுடைய வீட்டில் விருந்தினராக வந்து உட்கார்ந்திருக்க சம்பவித்தது என்ன? மார்த்தால் இயேசு வீட்டுக்கு விருந்தினராக வந்து விட்டார் என்பதை அறிந்த போது, கண்டபோது பரபரப்பாக ஆண்டவரை உபசரிக்கிறதிலே பற்பல வேலைகளிலே ஈடுபட்டார். ஆனால் மார்த்தாள் அவள் மிகவும் வித்தியாசமானதாக காணப்படுறார். அவள் என்ன செய்தால், இயேசு மிகவும் வேண்டியவர், விருந்தினராக வீட்டுக்கு வந்திருக்கிறார், அவரை உபசரிக்கிறதுக்கு தன் சகோதரி போய் பக்கபலமாக நின்று அவள் வேலை செய்யாம அவள் செய்தது என்ன, ஆண்டவர் ஆண்டவர் இயேசுவோட வாயில இருந்து வருகிற வார்த்தைகளை கேட்பதற்காக அவர் பாதத்திலே அவர் அமர்ந்தார். அப்படியானால் மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாகத்தான் வளர முடியும், தேர முடியும், வாழ முடியும், தேவ சாயலாக மாற முடியும் என்பதை அறிந்து உணர்ந்து தன் ஆவியை அமரப்பணி ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவர் சொந்த வார்த்தைகளை கருத்தாய் கேட்டுட்டே இருக்கிறார். வீட்டில் பார்த்தால் வந்து சினங்கொண்டு நான் தனியே விரிசிறது உமக்கு கவலை இல்லையா என்று சகோதரத்தில் போய் கேட்காமல் இயேசுடத்தில் வந்து கேட்கிறார். நான் இப்படி தனியே கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செய்ய நீ சும்மா இருக்கேன்னு சொல்லி தன் சகோதரியை போய் சினக்காமல் இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து கேட்கிறாள், நான் தனியே வேலை செய்யறது ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா. அப்ப இயேசுட வாயிலிருந்து வந்த வார்த்தை மிகவும் ஆச்சரியமாக பார்த்தாலே பார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, அது என்ன, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார், அப்ரிஷியேட் பண்ற. சோ இந்த வேலையில சொல்லட்டுமே, இன்னும் நமக்கு இங்கு இருக்கிற சிலருக்குள்ள இந்த காரியம் இருக்கு. நமந்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய ஆவியும் பற்பல காரியங்களை நினைத்து கலங்கி கவலைப்பட்டே இருக்கு. இதெல்லாம் நடக்க போறது என்ன தெரியுமா, தேவனுடைய வசனம் நம்முடைய ஆவிக்குள்ள போகாது. தேர்றது எப்படி, வளர்றது எப்படி, கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராகிறது எப்போ, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம், மேபி இருபது வருஷம், ஆனா நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம். ஒருவரை நாம நினைக்கிறோம் நான் வளர்ந்துட்டேன், என்னத்தை பற்றி சொல்ற தெரியுமோ, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம், சில இடங்கள்ல போடா சில பேர் எனக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டு பத்து வருஷம் வருகிறார். அதன் பின்னணியில் இருக்கிற காரியங்களை யோசித்தால் ஆச்சரியமா, சில சொல்ற ரட்சிக்கப்பட்டு இருபது வருஷம் என்றார். இட் இஸ் குட், பிரைஸ் காட். அதை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம், இதை சிந்திக்கிறது யார். ஆனா வருஷம் போகுது, காலம் போகுது, சத்தியத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனா எந்த அளவுக்கு வளர்றோம், எந்த அளவுக்கு தேர்றோம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி, ஒரு தேர்ச்சி, ஒரு முதிர்ச்சி நமக்குள்ள இருக்குதா. இப்ப நாம் ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறோமே, தப்பு இல்லை. அது போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது, நம்முடைய தேவைகளை தான் தேவன் எப்பொழுதும் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஓரமானது. தேவன் இடத்துல என்ன எதிர்பார்க்கிற என்பதை நினைத்து அதை நிறைவேற்ற துடிக்கிறது சமநிலையாக. காலம் முழுவதும் நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கும், சாகும் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துட்டே இருக்கும். ஒன்று முடிஞ்சா இன்னொன்று வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய மனுஷனோ தேவனுடைய எதிர்பார்ப்பை கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றத்துக்கு அவன் பாடுபடுறவனாக துடிக்கிறவனாக அவன் தான் தேர்ந்த கிறிஸ்தவன் சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சபைக்கு நான் சொல்றேன். என் வீட்டில் ஐ வாண்ட் டு சே சம்திங், என்ன கவனிங்க, நீங்களும் நானும் எங்கு போனாலும் எதை செய்தாலும் எதை கதைத்தாலும் எதை நினைத்தாலும் நம்முடைய ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. நீயும் நானும் எங்கு போனாலும் எதை செய்தாலும் எதை கதைச்சாலும் எதை நினைச்சாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்துட்டே இருக்கிறார். இது சொல்லட்டுமா, உன்னையே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னையே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தையை, இந்த காரியத்தை அடிக்கடி சபைக்கு சொல்ல போன போல எனக்குள்ள தோணுது. சிலர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு நடக்கிற நடத்தைகளும் அவருடைய காரியங்களையும் பார்க்கும் போது கேட்கும் போது என் மனம் கர்த்தருக்குள் மிகவும் வேதனைப்படுது. ஆண்டவரை நம்புகிறோம், ஆனால் கிரியைகளாலும் அவரை மறுதளிக்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லப்படுவது போல அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்குது அப்படி சொல்லி மூன்றாவது நிருபத்தில் அப்போஸ்தலாக யோவா சத்தியத்திலே நடக்கிற சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் துதிக்கிறேன். அதே நேரத்தில் எத்தனை செய்திகளை கேட்டாலும் எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் ஆண்டவரை தடுக்காத காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஆபத்து. ஐ ஆம் கிரைங் இன் மை இடபி. God knows everything. That's why I tell you, நீ எங்க போனாலும் எதை செய்தாலும் எதை நினைச்சாலும் எதை கதைச்சாலும் தேவன் உன்னை பார்த்துட்டே இருக்கிறார், என்னை பார்த்துட்டே இருக்கிறார். நான் எங்க போறேன் என்ன செய்ய அவர் என்ன பார்த்துட்டே இருக்கிறார். மனுஷனுடைய கண்கள் உறங்கும், ஆனால் ஆராதிக்கிற ஆண்டவுடைய கண்களோ உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. ஆகவே உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரத்யட்சமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. பாதாளமும் அழிவும் அவர் பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்க மனுபுத்தருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவை நம்முடைய நடத்தைகளாலும் நம்முடைய கிரிகளாலும் நம்முடைய செய்களாலும் தேவனுடைய இருதயம் துக்கப்படாத படிச்சு நடந்து கொள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக இந்த பாலை வேலைகளை ஒரு தேர்ந்த கிறிஸ்தவர் எப்படி இருப்பார் என்று சொல்லி வேதத்தில் இருந்து சில எடுத்துக்காட்டுகளை சுருக்கமாக சொல்லி சுபித்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் வருபுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நாமத்தின் முகமுண்டாட்டு. ஒரு தேர்ந்த கிறிஸ்தவர் எப்படி இருப்பார் என்பதை குறித்து வேதத்தில் இருந்து சில தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்து சில எடுத்துக்காட்டுகள், சில படிப்பினைகள். இவைகள் நம்முடைய அறிவுக்கு அல்ல, இவைகள் நம்முடைய புத்திக்கு அல்ல, நான் நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு வாழுவதற்கான. ஒரு தேர்ந்த கிறிஸ்தவர் எப்படி இருப்பார் சொல்லி ஒரு ஐந்து அல்லது ஆறு அல்லது நேரப்படுத்த ஒரு ஏழு காரியங்கள் சொர்க்கமாய் சீக்கிரமாய் நாம் பார்த்து நாம் முடிப்போம். ரைட், இப்பொழுது என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 13 அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 8-9 வசனம்.
ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்.
சரி, இங்க பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு ஒரு சவாலாக இருக்கு. ஒரு கட்டத்தில் லோத்து அவருடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் இடையிலே பெரிய வாக்குவாதம் உண்டாயிற்று. மந்தைகளின் நிமித்தம் பெரிய வாக்குவாதம் உண்டான போது ஞானமாக அந்த தேவ மனுஷன் இந்த பிரச்சனையை கையாளும் விதம் மிக அருமையாக இருக்கு. நான் நெடுக்க சொல்ற ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியணும். இட் இஸ் ட்ரூ தேர் இஸ் சம் ப்ராப்ளம். What is our responsibility? How to handle it? பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், மறுப்பதுக்கு இல்லை. அது நம்முடைய பொறுப்பு என்ன? எப்படி அந்த பிரச்சனை நாம கையாள? அதுக்கு தேவன் பார்க்கிறார். அதுக்கு தேவ ஞானத்துக்காக நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடும். ஆண்டவரே, ஹவ் கேன், எப்படி இந்த பிரச்சனை நாங்கள் தீர்க்கிறது? ஆலோசனை தாருங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்துக்கு அதுக்காக நாம் மன்றாடலாம். தேவனால தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை உண்டோ? ஆபிரகாமுடைய மந்தை மீட்பருக்கும் லோத்துடைய மந்தை மீட்பருக்கும் வாக்குவாதம் வந்து ஒரு பிரச்சனை வந்த போது தேவனுடைய மனுஷன் எப்படியாக அதை கையாள்றான் பாருங்க. டைரக்டாக லோத்துட்டு போய் சொல்றாரு, வாப்பா நீ வலதுபுறம் போன நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போன நான் வலதுபுறம் போறேன். ஏனென்றால் நான் சகோதரர். ஒரு முதிர்ச்சியின் அடையாளத்தை பாரு, அல்லது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளத்தை பாரு, அல்லது தேர்ந்த ஒரு மனுஷனுடைய அடையாளத்தை பாரு. நெருக்கடி வந்துட்டுது, பிரச்சனை வந்துட்டுது, ஆனால் அந்த பிரச்சனையில தேவனுடைய மனுஷன் எப்படி நடந்திருக்கிறான் என்பது அவனுடைய தேர்ந்த குணத்தை நமக்கு காட்டுதே. நம்மில் எத்தனை பேர் பிரச்சனை வரும்போது தேர்ந்தவர்கள் போல நடக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் நெருக்கடிகள் வரும்போது முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் போல வாழுகிறோம்? நெருக்கடிகள் வந்துவிடும் போது, பிரச்சனைகள் வரும்போது ஆவியும் அபிஷேகமும் வசனமும் வல்லம்பு எல்லாம் இப்ப என்னடா சுய வேலுக்கு வருது? கோபம், பழைய சுபாவம். நீ வலதுபுறம் போற, நான் இடதுபுறம் போறேன். நீ இடதுபுறம் போன, நான் வலதுபுறம். நீ பதிலாக தெரிஞ்சுக்கொள்ளப்பா. இதுல இருந்து நான் கட்டுக்கொண்ட ஒரு ஆவிக்குரிய மிகப்பெரிய சத்திய விட தெரியுமா? விட்டு கொடுக்கிற வரப்பான். பீப்பிள், தேர்ந்த மனுஷன், வளர்ந்த மனுஷன், முதிர்ந்த ஆவிக்குரியவர்கள் எப்பொழுது வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவளாக அது தேர்ந்த ஒரு கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம், அல்லது ஒரு ஒரு முதிர்ச்சி அல்லது ஒரு வளர்ச்சிக்குரிய அடையாளம். அவர்கள் விட்டுக் கொடுக்கிறவளாக இருப்பார், வாக்குவாதம் பண்ண மாட்டார், எதிர்த்து நிற்க மாட்டார்கள். பைபிள் நம்ம வாசிக்கிறோம், ரோமர் 12 அதிகார கடைசி வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். தீமைக்கு எதிர்த்தெடுக்க வேண்டாம் அப்படின்னு, தீமையை நன்மையான வெள்ளு அப்படின்னு சொல்லப்படும். இவைகள் எல்லாம் உட்கார்ந்து கேட்கறதுக்கு நமக்கு பெரிய இஷ்டம் இருக்குதா? ஆனா அல்லாது எங்கேயாவது ஒரு பரபரப்பான காரியங்கள் எங்கேயாவது நடந்தா அதை போய் பார்த்து ரசித்து கைகட்டி சோதனைப்படுவார். இட் இஸ் குட். ஆனால் அவைகள் நம்முடைய வளர்ச்சிக்கு எங்கன உதவும்? தேவனுடைய மனுஷன் தேறுவதற்காக வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்க, பரபரப்பான காரியங்கள் எப்படி நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும்? ஒருவரை நம்முடைய விசுவாசத்தை பில்ட் பண்றதுக்கு உதவலாம், ஆனால் தேறுகிறதுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை என்று சந்தித்தபடி நான் உங்களுக்கு சொல்றேன். என் வீட்டில் சொல்ற கவனிங்க, சொல்ற கவனிங்க, அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை பார்த்து சிலர் ரட்சிக்கப்படுறார். அதற்காக ஆண்டவரை நான் சோதிக்கிறேன். அற்புதங்களை காணாவிட்டால் இவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். இயேசு ஒரு கட்டத்தில் சொல்லி வருகிறார். சில மனிதர்கள், சிலர் அற்புதங்கள், அடையாளங்களை பார்த்து ரட்சிக்கப்படுறார். ஆனா சிலர் தேவனுடைய வசனத்தை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை படித்து, சத்தியத்தை உணர்ந்து அதன்படி ரட்சிக்கப்படுகிறார். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் சொல்ற கேளுங்க, இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், சத்தியத்தை கேட்டு உணர்ந்து அறிந்து ஆண்டவரை விசுவாசித்து பிடித்துக் கொள்கிறவர்கள், இயேசுவை பிடித்துக் கொள்கிறவர்கள் வாழ்க்கையில சோதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது உறுதியாக நிற்கிறார்கள். ஆனா அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து மனம் திரும்பி இயேசுவை தெய்வமாக ஏற்றுக் கொண்டவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் மேற்கொள்ளாதபடியாலே சோதனை காலத்திலே நெருக்கடிகள் வரும்போது துன்பங்கள் வரும்போது பின்வாங்கி போறார். எனக்கு அறிவார்களே, யாராவது இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே சில காரியங்கள் அப் அண்ட் டவுனாக இருக்கிறத பார்த்து வேதனைப்படுது. தேவன் தேவனாக இருக்கிறார். நாளானது விளங்கப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. உண்மை எது, பொய் எது, சரியது, பிழையது, நல்லது எது, கெட்டது எது என்று நாளானது விளங்கப்படும் என்று ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவர்களை குறித்து விபரமாக பேசுவானே. என கருமானவர்களே, சம்பவத்துக்கு வருவோம். ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் லோத்துடைய மெய்ப்பருக்கும் நெருக்கடி வந்தபோது, பிரச்சனை வந்தபோது, தேவனுடைய மனுஷன் அந்த பிரச்சனையை எப்படி ஞானமாக கையாண்டான் என்பதை நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் பிரச்சனைகளை ஆவிக்குரியவர்களாக தீர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறது. அது ஒரு முதிர்ச்சியையும் அல்லது வளர்ச்சியையும் அல்லது தேர்ந்த கிறிஸ்தவனுக்குரிய அடையாளத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவன் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ வலதுபுறம் போன நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போன நான் வலதுபுறம் போறேன். பாருங்க அவருடைய ஆவி எப்படிப்பட்டது. Man of God. அவர் சொல்லி சொல்றா, பிகாஸ் வி ஆர் பிரதர்ஸ், நாம் சகோதரர். சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே சில நெருக்கடிகள் வரத்தான் செய்கிறது. சிற்சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. நாம் ஒருவரும் சம்மரசு குஞ்சுகள் இல்லையே. வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, பூமியிலிருந்து முளைத்தவர்களும் அல்ல, அல்லது எந்த மரத்திலிருந்து பிடிங்கெடுக்கப்பட்டவர்களும் அல்ல. சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறோம் என்பதை வைத்து அவர்கள் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு 10 வருஷம், 12 வருஷம், 13, 15 வருஷம் என்று போயும் இன்னும் நமக்குள்ள ஒரு சரியான முதிர்ச்சி, ஒரு வளர்ச்சி, தேவனுடைய மனுஷன் தேவனாக இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை நாம் கண்டுகொள்ளாம இருக்கும். பாருங்க, 2012 ஆகஸ்ட் மாசம் முடி, செப்டம்பர் மாசம் வரப்போ, 8 மாசம் முடியுது, 9 மாசம் ஆரம்பம், 9ஆம் மாசம் ஆரம்பிக்க போகுது. இப்பதான் வருஷம் தொடங்குறது போல தோறுது. இத பாருங்க, 9ஆம் மாசம் வரப்போகுது. பாருங்க நாட்கள் எவ்வளவு வேகமாக போகுது, இவ்வளவு கெட்டிய நாட்கள் போயிடுது பாரு. அப்படி என்று கோடை காலம் முடியும், குளிர்காலம் வரப்போ, எவ்வளவு வேகமாக நாட்கள் போய்கொண்டு, உனக்கு தெரியுமா உன்னுடைய நாட்களும் அப்படியே போய் கரைஞ்சிட்டே இருக்கு தெரியுமா? என்னுடைய நாட்களும் கடந்து கொண்டே இருக்கு. கடந்த நாட்களை நாம திரும்பி எடுக்க போறதே இல்லையே, திரும்பி ஆண்டவர் நமக்கு தரப்போறதும் இல்லையே. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை நாம் கண்களுக்கு முன்பாக வைத்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேர்ந்தவர்களாக, வளர்ந்தவர்களாக, முதிர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நாம் சகோதரர்கள் சொல்லி ஆபிரகாம சொல்றாரு. அவர் பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அதை ஞானமாக கையாள நாம் கற்றுக்கொள்ளும். நெருக்கடிகள் பிரச்சனைகள் வரும்போது மாமிசத்துக்கு இடம் கொடுத்து கண்ட வார்த்தைகளை சொல்லி முகங்களை விகாரப்படுத்திக் கொண்டு மாமிசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த நிலைமையை விட்டு நாம் இறங்கிடக்கூட. God knows everything. விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், எதிர்த்தடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பிடிவாதம் பிடிக்கிறது, எதிர்த்தடிக்கிறது, அகம்பாகம் கொள்றது, வெறுமாப்பு கொள்றது, இதுகளெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாளம் அல்ல. இதெல்லாம் சுத்த மாமிச கிரியைகள், பிசாசின் சரக்கு. இவைகள் ஆண்டவரை பிரியப்படுத்தார், இது தேவனுக்கு மகிமையாக இருக்கார், இது நம்முடைய வாழ்விலே நன்மைகளை கொண்டு வராது. அவர் எப்பயும் தேவனுடைய பிள்ளைகள் தாம் முடியுமான அளவுக்கு சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க நாம கற்றுக்கொள்ளும். இதாகவும் 12 அதிகாரத்தில் இப்படி ஒரு நெருக்கடி மோசேங்கிற தேவ மனுஷரும் போகிறார். இப்படி அந்த நெருக்கடிக்குள் சொந்த சௌரர்கள் எழும்பி அவனை குறித்து சொல்ற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக, சொந்த உடன்பிறப்புகளே எழும்பி அவனை குறித்து சொன்ன வார்த்தைகள் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் மோசே தேவனுடைய மனுஷன், அவன் எந்த ஒரு வார்த்தையும் அவர்களோடு பேசவே இல்லை. அவனுக்கு பேசுறதுக்கு இடம் இருக்குது, கதைக்கிறதுக்கு நியாயம் இருக்குது, நீதி இருக்குது. தேவனை அறிந்தவன், தேவனோடு நடக்கிறவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவன். ஆனாலும் தன்னுடைய வாயை அவன் திறக்கவே இல்லை. இதை எப்படி சொல்றது? இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய ஒரு அடையாளம். பிரச்சனை இருக்கிறது உண்மை, நம்ம எப்படி அதை கையாள போறோம், அதுதான் தேவ பார்க்கிறோம். ஹவு வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட், தடுத்து எப்படி நாம் அதை கையாள போறோம், அங்கேதான் நம்முடைய வளர்ச்சி முடிச்சியை நாம் கவனிக்கணும். எதிர்காலத்தில் கூட சில நேரங்களில் சில நெருக்கடிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரலாம். ஆனால் அந்த நேரத்திலும் நாம் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ளும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுகள், நாம் பிஹேவ் பண்ற விதங்கள், நாம் நடந்து கொள்ற விதங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கணும். தேவன் இன்றைக்கும் சிங்காசனத்தில் இருக்கிறார், நியாயம் அவருடைய கருத்தில் இருக்கிறது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீதியை அநீதி என்றும் அநீதியை நீதி என்றும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சத்தர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், நீதி செய்கிறவர். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு அவர் நீதி செய்கிறவர் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. பற்றுப்பாட்டு பரிசுத்த தேவ அகவிட சொல்லுவார காரியம் என்றவர் ஆபிரகாமை போல ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம கடந்து போகும். ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பக்குவம், தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிறைவான வளர்ச்சிக்கு தக்க, கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான ஒரு பூரண புருஷர் ஆகிற ஒரு ஒரு நிறைவான வளர்ச்சிக்குள்ளே, ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு தேர்ந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும். அது நம்பர் 1, நாம் விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்கும். பிடிவாதம் பிடிச்சி எதிர்த்து நின்று வாக்குவாதம் பட்டுவளாக இருக்கூடாது. சொல்ற கேளுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குவாதம் தகாது. ஆபிரகாமுடைய மேற்பருக்கும் லோத்துடைய மேற்பருக்கும் தான் வாக்குவாதம் வந்தது. ஆனால் ஆபிரகாம் போய் வாக்குவாதம் பண்ண, அவன் போய் நிதானமாக பேச, இப்படி பிரச்சனை கையாள விட்டுக் கொடுக்க. தேவனுடைய மனுஷன் அவன் தேர்ந்தவர் என்பதை எடுத்து காட்டுறான் பாருங்க. அப்படி இருக்க அதுக்காக ஆண்டவர் நம்ம வந்தார். ஆண்டவர், நீ விரும்புற அளவுக்கு நான் சேரும், என்னுடைய வாழ்வில் ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி இருக்கணும், அது உங்களுக்கு பகுமையாக இருக்கிறது. காலங்கள் போனாலும் என்னுடைய வாழ்விலே ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக என்னை வந்தீங்க ஆண்டவர். எவரி உடைய குமாரு வளர்ச்சிக்கு தகுதா, நிறைவான வளர்ச்சிக்கு தகுதா, யாரும் வளரும் வாழ்க்கைந்தார் நிச்சயமாக ஆண்டவர் தவிர்த்து உதவி செய்வார். தத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமாகவே. முதலாவது, நான் விட்டுக் கொடுக்கவளாக இருக்கணும், வாக்குவாதம் பண்றவளாக இருக்கக்கூடாது. அது தேர்ந்த கிறிஸ்தவனுக்கு அடையாளமே அல்ல. வளர்ந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்விலே முதிர்ந்தவர்கள் அல்லது தேர்ந்தவர்கள், எப்பொழுது விட்டு கொடுக்கவளாக இருப்பார். வாக்குவாதம் பண்ண மாட்டார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்பட்டார். நம்பர் டூ, அதே ஆதியாகமும் 14வது அதிகாரம், சீக்கிரமாக அதே ஆதியாகமும் 14வது அதிகாரம் 22 படிங்க. 22
அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யமானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டியாகிலும் பாதரட்சியின்
பாதரட்சியாகிலும்
உமக்கு உண்டானவர்களில் யாதொன்றியாகிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேக
என்னும்
புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றான்.
சரி, இங்க பாருங்க, ஆபிரகாம் அடுத்த ஒரு கட்டம் மிக அருமையாக யுத்தத்துல வெற்றி, லோத்து சிறைப்பட்டு போய்விட்டார் சோதோமின் ராஜாக்களோடு. ஆபிரகாம் தன் வீட்டிலே கைபடிந்த புருஷர்களுக்கு பட்டியை கொடுத்து அவங்களுடைய யுத்தப்படி அவர்களை ஜெயித்து வருகிறார். வரும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது தெரியுமா? சோதோமின் ராஜா ஆபிரகாம் எதிர்கொண்டு போய் அவன் சொல்றான், ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள பண்றான். அதுக்கு அந்த 21வது வசனத்தை பாருங்க, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். கவனிங்க. அதற்கு ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியர் வாரையாகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதொன்றையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகி கர்த்தர் நோக்கி தன் கரத்தை உயர்த்துறான். இதில் இருந்து நாம் எண்ணத்தை கற்றுக்கொள்றோம். கவனிங்க, உண்மைப்படி ஆபிரகாம் யுத்தம் பண்ணி வந்து அவனுக்கு அவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் தான். ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றான், உன்னுடைய பொருட்களில் இருந்து ஒன்றையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன் சொல்றான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமோ? கவனிங்க, ஆபிரகாம் ஒரு பொருளாசை இல்லாத ஒரு மனுஷனுங்க. ஒரு தேர்ந்த கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அடையாளம் என்று தெரியுமா? அவன் பொருளாசி இல்லாதவனாக இருப்பான். இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் இலகுமில்ல தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பெரிய வரவேற்பு போறார் என்பதை நான் அறிய. ஆனா ஐ ஸ்பீக் த ட்ரூத், இப்படிப்பட்ட சத்தியங்களை பேசாம இருந்தா தான் தேவன் முன்பாக குற்றவாளி. என்ன கவனிங்க, ஆபிரகாம் பொருளாசி இல்லாத ஒரு மனுஷன். அதற்காக ஆண்டவரே சோதனை, அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறதா? எப்படி இருக்கிறார்? விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். முஸ்லீம்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அந்த அளவுக்கு தேவன் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏனென்றா நான் உன் பெயரை பெருமைப்படுத்தி சொல்லி அழைக்கும் போதே சொல்லிட்டார்ல்லவா, சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பாருங்க, பாதாளத்தில் கிடக்கிற ஒருத்த மனுஷன் கூட என் தகப்பனாகி ஆபிரகாம்னு சொல்லி கூப்பிடுறா. பாருங்க, அந்த அளவுக்கு அவன் பேரை ஆண்டவர் இன்றைக்கும் பொறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் பொறுமைப்படுத்திக் கொண்டே இருக்க அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றான், உன் பொருட்களில் யாதொன்றையும் நான் எடுக்க மாட்டேன் என்று கர்த்தருக்கு நேராக என் கரத்தை உயர்த்தருக்கு சொல்றான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட தெரியுமோ, ஆபிரகாம் ஒரு பொருளாசை இல்லாத மனுஷன். தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக இருக்கணுமாக இருந்தால், அவன் ஒரு வளர்ந்த கிறிஸ்தவனாக இருக்கணும் இருந்தால், அவன் ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனாக மனுஷியாக இருக்கணுமாக இருந்தால், அவனுடைய உள்ளங்களிலே பொருள் ஆசை இருக்கக்கூடாது. ஐ ஸ்பீக் த ட்ரூத். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமோ, இந்த பொருள் ஆசை விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கு. பொருள் ஆசை, ஹலோ, பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கு. படிங்க ஒரு சில வசனங்களை சொன்னா ஒரு போல நீங்க என்ன போவீங்க இல்லையா? எபேசியர் 5 வாசிங்க. எபேசியர் 5:5 சீக்கிரம் வாங்க. எபேசியர் 5:5 சரியா படிங்க. 5:5
விசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகக்காரனாகிய பொருளாசை காரணாவது.
சரி, விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது. பாருங்க, விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது. அப்படியானால் பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனை காரன். ஹலோ, உங்களோட பைபிள்ல இருக்கிறது தயவு செய்து பாருங்க. பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனை காரன். மறுக்க முடியுமோ? இன்னொரு வசன படிங்க. கொலோசியர், கொலோசியருக்கு எழுதிய நிருபம் எல்லாரும் படிங்க. 3:5 சக்க 3:5 அடிப்படையில் கட்டப்பட வேண்டும் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரியவே அவசியம் இல்லை. கவனிங்க, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. இப்ப நம்மில் அநேகர் 99% ஆட்கள் ஏற்கனவே நாம விக்கிரக ஆராதனைக்காரர்கத்தான் இருந்தோம். ஆனா நாம் ரட்சிக்கப்பட்ட போதும் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அதற்காக சோதரம். இன்றைக்கு நாம் ஒருபோதும் இன்றைக்கு நாம் வீடுகளில் விக்கிரகங்களை வச்சு கும்பிடுறது இல்லை. அது ஆண்டவர் குரு அருவருக்கிறார் என்பது நாம் அறிந்த சத்தியம். அதற்காக சோதரம். ஆனால் விக்கிரக ஆராதனை நாம விட்டு வந்தாலும் பொருளாசை என்கின்ற விக்கிரக ஆராதனை இன்னும் நம்முடைய உள்ளத்திலே இருக்குதே. இது ஒரு ஒரு வளர்ந்த கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் அல்ல. அல்லது ஒரு தேர்ந்த கிறிஸ்துவனுக்கு அடையாளம் அல்ல. ஒரு முதிர்ச்சிக்குரிய அடையாளம் அல்ல. ஐ டெல் யூ பீப்பிள், இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு தேவனை நெருங்குவதற்கு ஆண்டவரை கிட்டிச் சேர்வதற்கு இந்த பொருளாசை மிகப்பெரிய ஒரு பெரிய சீன பெருஞ்சுவர் போல இருக்கு. பெரிய தடையா. அப்ப தெளிவீங்க, ஆண்டவரை நம்புகிறோம். விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி, ஒரு தேர்ந்த ஒரு வாழ்வு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் ஆண்டவரை கிட்டி சேரான அளவுக்கு நம்முடைய வாழ்விலே பெரிய பொருளாசைகள் மறைந்து போய் கிடக்குது. அவைகள் அவ்வப்போது டைமுக்கு டைம் தான் தெரியும். வெளியில் நான் பக்தி உள்ளவர்கள் மறுப்பதற்கு இல்லை. சோதரம் ஆண்டவர். ஜெபிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒருவேளை ஊழியம் செய்யறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நான் அதையே நான் சொல்லல. நான் சொல்ல வர காரியம், பக்தியுள்ளவர்களாக இருந்தாலும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் ஊழியம் செய்யறவர்களாக இருந்தாலும் இந்த பொருளாசை என்கின்ற காரியம் நமக்குள்ளே இருக்குது, இடம் இருக்குது. God knows everything. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கேட்கிற உங்களே வருவார், பேசுற என்னையும் அடுவார். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கிறது தப்பில்ல. ஆனால் தேவனை மீஞ்சி ஆண்டவருக்கும் பார்க்க அதிகமாக இந்த பொருட்கள் உலக பொருட்களிலே பற்று வச்சிருக்க பாருங்க, அவைகள் தான் தேவனுக்கு விரோதமான பாவம். ஏங்க, நம் எல்லாருக்கும் தெரியுமே, நம் எல்லாருக்கும் தெரியுமே. என்ன தெரியும் சொல்லுங்க, அதான் சொல்ல போறேன். நம் எல்லாருக்கும் தெரியுமே, லோத்தின் மனைவி இடையில 31 எல்லாருக்கும் தெரியுமே. இயேசு ஒரு கட்டத்தில் சொன்னாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? லோத்தின் மனைவியை மறந்துடாதே என்றார். என்னத்துக்கு மறந்துடாதேங்க? அவள் 33, ஏன் 33? அதான கேள்வி. லோத்தின் மனைவி ஏன் 33? எல்லாருக்கும் தெரியும் அவள் 33, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் 33? அவள் விட்டு வந்த பொருட்கள் மேலே இருந்த மிக அதிகமான பற்று பாசம் அவளை தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி ஓட முடியாமல் தடுத்துட்டு ஓடிப்போம். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போம். சமபூமியில எங்கு இல்லாத, பிகாஸ் இட் இஸ் டூ லேட். சூரியன் உதயமாகும் போது சோதகுமாரை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். டைம் இஸ் ரெடி. ஆனா இவங்க தாமதிக்க தாமதிக்க தேவனுடைய திட்டம் தாமதிக்கும் அல்லவா?
ஆகவே தூதர்கள் துரிதப்படுத்தினார்கள். கடைசியாக என்ன தெரியுமோ, அவங்களுக்கு போக பொறுப்புமே இல்லை. அவங்க பாக்குறான் கட்டின வீடு, ஆஹா, ஒருவேளை மாடி வீடாக இருந்திருக்கலாம். எத்தனை வருஷமாக பிளான் போட்டு கட்டின வீடு, சேர்த்த பொருட்கள், தோட்டம், துறவு, ஆடு மாடு, பொருள், பண்டம், அப்பப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட சொல்றாங்க. இங்க பாருங்க, ஓட சொல்லி சொன்னா என்ன எடுத்துட்டு ஓடுறது? வீட்டு எடுத்துட்டு ஓடலாமோ? தோட்டத்தை எடுத்துட்டு ஓடலாமோ? கழுதையும் குதிரையும் கட்டி எடுத்துட்டு ஓடலாமோ? சேர்த்த பொருட்களை கட்டி பிடிச்சி ஓடலாமோ? ஆண்டவர் சொன்னார், ஓடு ஓடு. எதற்கு தெரியுமா? உன் ஜீவன் தப்ப ஓடு. ஏன் தெரியுமா? உன் ஜீவனுக்கு ஈடாக நீ சேர்த்து வைக்கிற பொருள் ஒன்றும் ஈடாகாது, இணையாது. ஆகவே லோத்தின் மனைவியே ஓடு என்றார். ஆனால் அவளோ ஓடினாள், ஓடினாள். இடையிலே நின்று திரும்பி பார்த்தால் ஏன் தெரியுமோ, ஒருவேளை ஒருவேளை ஆண்டவர் சொன்னபடி சோதன குமாராவை அழிக்காவிட்டார், திரும்பவும் இருந்துடலாம். அப்ப அவ விட்டு வந்த பொருட்கள் மேலே இருந்த அதிகமான பட்டு பிடிப்பு பாசம் அவருடைய ஜீவன். இயேசு அவர்களிடத்தில் சொன்னார், மனுஷன் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு அதனால என்ன லாபம்? என்ன கருவானவர்களே, நான் சொல்றது கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் நாம் ஆதாயப்படுத்தினாலும், இந்த உலகத்தில் நாம் விரும்புகிற எல்லா பொருட்களையும் நாம் தேடிக்கொண்டாலும், நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அதனால என்ன லாபம்? ஏங்க, நான் ஒன்று கேட்கிறேன், ஏன் அப்படி ஏன் சொல்றா தெரியுமா? நம்முடைய ஆத்மா தேவனுக்கு முன்பாக போகும்போது இந்த பூமியில ஒன்று நம்மோடு வரப்போறதல்ல, ஒன்றும் வரப்போறதல்ல. நாம் சேர்த்து வைத்தது ஒன்று நம்மோடு வரப்போறதல்ல. திரும்ப 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 சபைக்கு நான் சொல்லுகிறேன், கேளுங்கள், நாம் சேர்த்து வைத்திருக்கிற ஒன்று நம்மோடு வரப்போறதில்லை, வரப்போறதில்லை, வரப்போறதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக நீ எதை செய்தாயோ, ஆண்டவர் இயேசுவுக்காக நீ எதை செய்தாயோ, அது மாத்திரம்தான் உன்னோடு வரும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். பரலோகத்தில் கூட பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னா, இப்ப நாம எங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம் அத சொல்லி சொன்னாரு. ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே அவருடைய இறுதியும் இருக்கும். லோத்திர மனைவியோட பொக்கிஷம் எல்லாம் பூமியில இருந்தபடியால் அவருடைய இறுதியும் அதுக்குள்ள இருந்தது. பாருங்க, அதை விட்டு அவருடைய இறுதியும் பிரியல, ஓடினாலும் அவருடைய இறுதியும் பிரியல. அவள் ஓடினாலும் அவருடைய இறுதியும் அங்கே இருந்தது. ஆமாவிதான் நின்று திரும்பி பார்த்தாள். அவள் விட்டு வந்த பொருட்கள் மேலே அவளுடைய காணி, அவருடைய வீடு, அவள் சேர்த்து வந்த பொருட்கள், ஆடு மாடுகள், இவைகள் மேலே அவளுக்கு இருந்த மிகப்பெரிய பிரியத்தினால், பற்று பாசத்தினால், அந்த இடை நடுவிலே ஒப்புதுனா இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை தசோலத்தை தயவு செய்து சிந்தி. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த பூமிக்குரியவுகளை போல, இந்த பூமிக்கடுத்த இந்த பூமிக்குரியவுகள் இந்த பூமிக்கடுத்த பொருட்களையும் இந்த பூமிக்கடுத்தவர்களே தேர்வது போல, நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு அவைகளுக்கு நமக்கு உள்ள என்னப்பா வித்தியாசம் வருது? குலசர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் வருஷம் சீக்கிரம் குலசர்
மேலானவைகளை
தேடுங்கள்,
பூமியில் உள்ளவைகளை
அல்ல,
மேலானவைகளையே நாடுங்கள்.
எப்படி? பூமி உள்ளவர்களை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்னங்க? அப்படின்னு அர்த்தம் என்ன? பூமிக்குரியவர்கள் எல்லாம் கீழானவைகள், பணத்துக்குரியவைகளோ மேலானவைகள். அப்படின்னா பூமிக்குரியவர்கள் அழிந்து போறவர்களப்பா. ஆனா பணத்துக்கிடத்தவர்களும் அழியாது, ஒழியாது. அம்மா அண்ணமாரு, நீ பரலோகத்துல இதுவரைக்கும் எவ்வளவு எண்ணத்தை சேர்த்து வைத்திருக்கிற? பரலோகத்துல நீ இதுவரை எதை சேர்த்து வைத்திருக்கிற? இந்த பூமியிலே நாம் அதிகமாக நம்முடைய நினைவுகள் எண்ணங்களை ஊட்டி பூமி கடுத்தவர்கள் போது நாம வாழ்ந்திருக்கூட. ஐயா அம்மா, உன்னை இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார் என்பதை மறந்துறார். என்றென்றைக்கு தன்னோடு வாழ, காலாகாலமாய், வருஷா வருஷமாய், என்றென்றைக்கும் யுகா யுகமாய் தன்னோடு வாழ ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறார். அழைத்திருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார், பிளந்திரார். ரட்சிக்கப்பட்டவர்களும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களும் பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு. அதற்கு அடையாளம் என்ன? எகிப்தில இருந்து தேவ ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள் காரானுக்குள்ளே போறதுக்கு, வாக்கு தத்து பண்ணி அழைத்தார், அழைப்பு பெற்றார்கள், ஆண்டவருடைய அற்புதங்களை நேருக்கு நேர் பார்த்தார்கள், ஆவியானுடைய டைரக்டான வடத்தலை, தேவனுடைய வடத்தலை லிட்டரலாக பார்த்தார்கள். ஆனாலும் அவவிசுவாசத்தினாலே தேவன் அவர்கள் மேல் பிரியமாக இல்லாதபடியால் அவருடைய பிடங்கள் வனாந்திரத்தில் விழுந்ததை சொன்ன பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு காலத்திலே வாழ்கிற நமக்கு எச்சரிக்குண்டாகவும் எழுதப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஒன்று கொடுத்த 10வது அத்தியாயத்தில் வாசித்திருக்கின்றவர். இவைகளின் பொருள் என்ன? நாம் எங்க போகிறோம்? நாம் எங்க போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? What is your vision? What you are going to do? இந்த பூமி கடுத்தவர்கள் போல இந்த உலகத்தின் சொத்துக்கள், பொருட்கள், அவைகளை தேடி இவைகளை சேர்க்கப்படும், இவைகளுக்காக நாம பரந்தடிச்சு தெரிவோமாக இருந்தால் பரிதாபம் உள்ளவர்களாக இருப்போமே. ஒன்று குருந்தியர் 15:19 வாசிக்கிறது. ஒன்று குருந்தியர் 15:19 சீக்கிரப்படி. ஒன்று குருந்தியர் 15:19
மாத்திரம் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும்
மனுஷனும் பார்க்க பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்கும். எதுக்கு தெரியுமா? இந்த பூமிக்குரிய உண்மைக்குரியவர்களுக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல நம்பிக்கையாக இருப்போமாக இருந்தார். இந்த பூமிக்குரிய தேவைகளை ஆண்டவர் நமக்கு தருவாரப்பா, சந்தேகம் இல்லை. ஆண்டவருக்கு அது அற்ப காரியம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அழிந்து போறவர்களை தேடிக்கொண்டிருக்க கூட, அழியாதவர்களை தேடுவதாக இருக்கணும். உலகத்தவர்கள் போல இப்ப கீழே பார்த்துட்டே தெரியக்கூட, வேணும் நாம நிமிர்ந்து பார்க்கணும். பொருளாசை ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனை. இது மறைந்து கிடக்கிற விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை வெளிப்படையான, ஆனால் பொருளாசை என்கின்ற விக்கிரையானது மறைவாக மறைந்து கிடக்கிறது. விசுவாசிகளுக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. மறந்துடாதீங்க, நான் சத்தியத்தை பற்றி சொல்றேன். பொருளாசை என்கின்றது ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனதை அருவருக்கிறார். உன்னோட மனசாட்சியை தொட்டு பாரு, நீ கேட்டு பாரு, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய இதயத்திலே பண பொருளாசை இருக்குதான். ஆபிரகாம் சோதோமன் ராஜாவை பார்த்து சொல்ற, உன் பொருட்களிலே யாரு ஒன்றையும் நான் எடுக்க மாட்டேன், வானத்துக்கு நேராக என் கையை நீட்டுகிறேன். உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்ன கவனிக்க முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போற. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அடுத்த அடுத்த 15வது அதிகாரம் முதலாம் ஆதியாகமம் 15:1-2 படிங்க. ஆதியாகமம் 15:1-2 படிங்க.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு,
இந்த காரியங்கள் நடந்த பின்பு
கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி,
சரி,
அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே,
ஆபிரகாமே பயப்படாதே,
நான் உனக்கு பெரிய பலனுமா இருக்கிறேன்.
உனக்கு பெரிய பலனும் கேடவுமாக இருக்கிறேன். என்ன கவனிங்க, இது எப்பொழுது தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறா தெரியுமோ? இப்ப என்ன கவனிங்க, இதத்தான் கொஞ்சம் கவனிக்கும், இதத்தான் கொஞ்சம் கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. இப்ப சோதோ கொமோரா ராஜாவுடைய பொருட்களிலே அவன் சொன்ன ஒன்றை கூட நான் எடுக்க மாட்டேன், கத்தருக்கு நேராக என் கரத்தை உயர்த்துறேன். இப்படி சொன்ன போது அடுத்த கட்டம் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு பெரிய கேட, உனக்கு பெரிய பலன், பெரிய சொத்துமாக இருக்கின்றான். பொருளாசை இல்லாத ஒரு மனுஷனை தேடி தேவன் வர்றதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய முதிர்ச்சியை, நம்முடைய வளர்ச்சியை நாம தேடுறதுக்கு அடையாளமாக இருக்கு. ஆனா அந்த பரிதாபம், இதை தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய பொருட்களிலே அதிக பற்று, பாசம், பிடிப்பு, விருப்பம் முழுவதாக இருக்கிறது எவ்வளவு வேதனைக்குரிய காரணம். அவங்கதான் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, தேவனோட நெருக்கம் இல்லை, ஒரு உருக்கமான உறவு இல்லை. நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம், ஒருவேளை நம்மிடத்துல பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா பொருள் ஆசை இருக்குது. நம்மிடத்துல நகை இல்லாமல் இருக்கலாம், நமக்குள்ள நகை ஆசை இருக்குது. நம்மிடத்துல பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா நமக்குள்ள பண ஆசை இருக்குது. இப்ப படி ஆதியாகமம் 13 அதிகாரம் முதலாம் சாரி 2 வசனம் படி ஆதியாகமம் 13:2 வாசிங்க.
ஆபிரகாம் மிருக ஜீவன்களிலும் வெள்ளி பொன்னுமான ஆட்சிகளை உடையவனாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து
13:2 பாருங்க. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளி மூல சீமானாக இருந்தார், பெரிய சக்தியாரா இருந்திருக்கார். He was a rich man. பொன்னும் வெள்ளி மூல சீமானா இருந்திருக்கார். ஆனா ஒரு ரகசியம் தெரியுமா, ரகசியம் தெரியுமா, பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமான் தான், ஆனா ஆபிரகாம் தன் இருதயத்தை அதன் மேல வைக்கல. ஐசுவரியம் விருத்தியாகும் போது உன் இருதயத்தை அதன் மேலே வையாதே. இதைகளெல்லாம் எங்க பார்க்கறது கேட்கறது? ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேல வையாது. கத்தருடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதித்த ஸ்தோத்திரம் இரு, ஆனா உன் இருதயத்தை அதன் மேல வையாது. என் ஆத்மாவே, உனக்காக அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பொடி பாய்கிறு என்று ஒருத்தர் சொல்லும் போது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து அடுத்த முட்காலே மதிகேடனே, உன் ஆத்மா இன்றைக்கு உன்னை விட்டு எடுத்துக் நீ சேர்த்து வைத்த பொருட்கள் தானியங்கள் பண்டக சாலைகள் தோட்டம் துறவுகள் யாருடையதாகும்? பொருளாசை உள்ளவர்களுடைய மனமெல்லாம் இப்படித்தான் இருக்குது என்று ஆண்டவர் அந்த பூமியில சொல்றாரு. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் பொருளாசை இல்லாதவர்களாக இருக்கிறோம். பட் இது இவன் மனுஷனுக்குரியவருக்கு முக்கிய ஒரு பிரதான அடையாளம், அவன் பொருளாசை இல்லாதவனாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் ஓட்டுக்குருதியர் 6:10 சொல்லுங்க பாப்பா. ஓட்டுக்குருதியர் 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற அடையகிறத இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிது தங்களை தாங்களே ஊடுருவ குத்திக் கொண்டார்கள். நீயோ தேவோட மனுஷனே அவைகளை விட்டு ஓடும். அது கீழே போட்டீங்கன்னா சொல்றாரு, நாம் இந்த பூமியில வரும்போது ஒன்றை கொண்டு வந்ததும் இல்லை, போயிட்டு கொண்டு போதே கொண்டு போறதும் இல்லை. பட் இந்த வார்த்தைகளை கருத்துன்னு நமக்கு இந்த பூமி கிடைத்த காரியங்கள் ஒரு பிடிப்பில்லாதவர்களாக இருக்க கத்த நமக்கு உதவி செய்வாரா? இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களை நமக்கு அதிக பற்றும் பிடிப்பும் பாசம் இருக்கும் வரைக்கும் கர்த்தரோடு நீங்களும் நானும் நெருங்கவே முடியாது, நெருங்க முடியாது. ஒருவேளை ஆண்டவர் இயேசுவை தோத்திரம் என்று சொல்லலாம், பாட்டு பாடலாம், ஆனா ஆண்டவருடைய இதய துடிப்பை அறிய ஆண்டவரோடு நெருங்கி உறவாடி தேவனுடைய குரலை கேட்டு தேவனுடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் இப்படிப்பட்ட பெரும் சுவர்களை நாம இடித்து தகர்த்தால் ஒழிய தேவனுடைய உள்ளத்தை உணர்ந்து ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து அதன்படி நடக்கிறதுக்கு இயலாத காரியம். சில பேர் நாம நினைக்கிறோம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு போனா சரி, அவ்வப்போது ஏசப்பா சோதனை மட்டும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிச்சா சரி, அல்லது இருந்துட்டு இருக்கா பைபிசரிக்கு போனா சரி, இதுதான் கிறிஸ்தவாள். இது காண மிச்ச நேரம் எல்லாம் நம்மட மைண்ட் எங்க இருக்கு தெரியுமா? இந்த பூமிக்கு எடுத்த காரியம் எங்க போறது, எதை தேர்றது, எதை வாங்குறது, எந்த வேலைக்கு போறது, எந்த வங்கிக்கு போறது, அங்க இது அது இது இதையே பார்த்து பார்த்து அதை நம்ம பறந்துக்கணும். ஒரு தேர்ந்த மனுஷன் அவன் பொருளாசை இல்லாதவன. ஏற்றுக்கொள்ள விரும்புனா ஏற்றுக்கொள்ளுங்க, இப்படிப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள விரும்பணும் விட்டுருங்க, இட் இஸ் அப் டு யூ. பட் ஐ நோ வாட் ஐ ஸ்பீக் ஓ வாட் ஐ ப்ரீச். தேவன் அறிவார். ஒரு தேர்ந்த கிறிஸ்துவருக்குரிய 3வது அடையாளம் போகட்டும். நாம பிலிப்பியர் 3வது சீக்கிரம் பிலிப்பியர் 3 சீக்கிரமா பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும் படிங்க. பிலிப்பியர் 3 13-15 வரைக்கும்.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
திரும்பபடி.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தியாய் இருக்க கடவோம்.
தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தியாய் இருக்க கடவோம். இப்ப என்ன கவனிங்க, 12 பாருங்க, 12, நான் அடைந்தாயிட்டது அல்லது முற்றும் தேர்ந்தவன் என்று எண்ணாமல். எந்த ஒரு கிறிஸ்தவரோ கிறிஸ்தவளோ நான் முற்றும் தேர்ந்தவன் என்று நினைச்சிடக் கூடாது. அப்படி நினைச்சா அது அவனை தன்னைத்தானே ஏமாற்றுகிறான். பவுலே சொல்றாரு, நான் முற்றும் தேர்ந்தவன் என்று எண்ணாமல். நான் முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், நான் ஒன்றும் கட்டுக்கொள்ளுக்கு இல்ல. எனக்கு ஐ நோ எவ்ரிதிங். இதெல்லாம் ஒரு வஞ்சகத்தின் அடையாளம், ஒரு ஓரக் கொள்கை. நாம் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம், முதிர்ச்சியை நோக்கி நடந்துட்டே இருக்கிறோம். ஒரு 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 தேர்ந்த கிறிஸ்தவனுக்குரிய அடையாளத்துக்கு நாம் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோம். இதை நாம உணரணும், புரியணும், ஏற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு நான் முட்டும் தேர்வு ஆயிட்டே, எனக்கு எனக்கு யாரு புத்தி சொல்றது? நீங்க என்னத்த பிரசங்கம் பண்ண போறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். சொல்ல மாட்டோம், ஆனா பிஹேவ் பண்ணும். இவர் என்ன பெருசா பேச போற? எனக்கு தெரியாது. அது நல்ல அடையாளம். முட்டும் தேர்ந்தவன் என்று எண்ணாமல். 15 வசனத்தில் சொல்லப்பட்டது, ஆகையால் நம்மில் தேர்ந்த யாவரும் இந்த சிந்தி அறிக்கப்படும். எந்த சிந்தி அறிக்கப்படும்? தேர்ந்த யாவரும் இந்த சிந்தி அறிக்கப்படும். கவனிங்க, நம்மில் தேர்ந்த யாவரும் இந்த சிந்தி அறிக்கப்படும். எந்த சிந்தி அறிக்கப்படும்? அதுக்குத்தான் முன்னான வசனம் சொல்லுது. 7 வசனம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்ப தேர்ந்த எல்லாரும் இப்படிப்பட்ட சிந்தி. அவே தேர்ந்த கிறிஸ்தவனுக்குரிய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமோ? பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி ஓடுறவனாக இருக்கிறவன் தான் தேர்ந்த கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். அது ஒரு அடையாளம். நான் முதலாவது சொன்னேன், வாக்குவாதம் பண்ணக்கூடாது, நம்ம விட்டுக் கொடுக்க உள்ளாக இருக்கிறோம். அது ஒரு தேர்ந்தவனுக்குரிய அடையாளம். இரண்டாவது நாம பார்த்தோம், பொருளாசை இல்லாத ஒரு மனுஷனாக மனுஷன் நாம இருக்கணும். அது நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய அடையாளம். மூணாவது நாம என்ன சொன்ன பாருங்க, நம்ம தேர்ந்த யாவரும் இந்த சிந்தியா இருக்கு. அது என்ன சிந்தை? பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே தேர முடியாத அளவுக்கு பின்னான காரியங்கள் நம்மை பின்னோக்கி இழுக்கு. கடந்த கால சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிற கடினமான சம்பவங்கள், கடினமான வார்த்தைகள், கடினமான நேரங்கள், கஷ்டமான அவைகள் அடிக்கடி நம்முடைய நினைவிலே வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுக்குது. ஒழுங்காக ஜெபிக்க முடியல. அப்படிப்பட்ட நினைவுகள், எண்ணங்கள், உணர்வுகள் நம்முடைய இருதயத்தை வாட்டுகிறபடியால் அவ்வப்போது குற்ற உணர்வுகள், குற்ற மனசாட்சி வழியில் தெரியாது. ஆனா தேவன் அறிவார். கடந்த கால சம்பவங்கள் காரியங்களால் நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி நம்மளை பாதிக்குது. அடிக்கடி கடந்த கால சம்பவங்கள் நம்முடைய இருதயத்தில் வருகிறபடியால நாம கருத்தாக ஆண்டவர் நோக்கி மன்றாட முடியல. நம்முடைய சிந்தனையை அது பாழாக்குது. கருத்தாக ஆண்டவரை ஆராதிக்க முடியல. அது நம்முடைய சிந்தனைகளை கெடுக்குது. அது மாத்திரமில்ல, கடந்த கால சம்பவங்கள் காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாகு. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்தில் இன்னொரு பக்கம் இருக்கு தெரியுமோ? கடந்த கால வெற்றிகள் சிலப்பட்ட கண்களை குருடாக்கி, அது தனிப்பட்ட வாழ்வும் சரி, ஊழிய வாழ்வும் சரி, தேவ கிருபையினாலே கர்த்தர் நம்மை கொண்டு செய்த பல பெரிய நன்மையான வல்லமையான கிருபையான காரியங்களை நினைச்சு நினைச்சு அதே நினைச்சு மனப்பால் குடிக்கிறது. அது நமக்குள்ள இனம் புரியாத ஒரு பெருமையை கொண்டு வந்தா ஸ்பிரிச்சுவல் பிரைட் சொல்வார்கள், ஆவிக்குரிய பெருமை. கத்தரனே அப்படி பாவிச்சாரு, கர்த்தரை இப்படி நடத்தினாரு. ஆனா இப்ப நிலைமை என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, காஞ்சி வறண்டு போன வனாந்திரம் போல இருக்கு. ஆனா கடந்த கால அப்ப என்ன பயன்படுத்தினாரு, அப்ப என்ன பாவிச்சாரு, அப்ப நான் பிரசங்கம் பண்ணி, அப்ப நான் ஊடி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்ப நிலைமை என்ன. இப்ப ஆண்டவர் வரும்போது நீ அந்த நாளே இப்படி செஞ்சான்னு கேட்க போறாரு, இப்ப நீ எப்படி இருக்க போறீங்க, அதையா கேட்க போறாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. எடை சேர்த்துதான் சொல்றேன், யார் இதுக்கும் இதற்கும் விதிவிலக்கானவர் அல்ல. எடை சேர்த்துதான் கத்து நம்ம எல்லாரும் இருக்க திருவுகளை அறிவார். சத்திய சத்தியம்தான் பார. ஆகவே கடந்த கால வெற்றிகளும் நம்முடைய கண்களை கூடாகிடக்கூடாது. கடந்த கால சில பேருக்கு சில காரியங்கள் ஜெயமாகவே இருக்கிறபடியால மற்றவர்கள் சொல்ற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்றதுக்கு இஷ்டமில்லை. எனக்கு தெரியாத இவர் சொல்ற அப்படின்னு என்ன வெளியில சொல்ல மாட்டோம், உள்ள சாரால போல நகைப்போம். ஏன் நீ நகைச்சா, நான் நகைக்கல. சோ தேவனுடைய பிள்ளைகளாக்கியதான் பின்னாடவுகளை மறந்து முன்னாடவுகளை நோக்கி அடுத்தது என்ன, அடுத்த ஆண்டவருக்காக என்ன செய்யலாம். தேவனோடு நெருங்க, தேவ சாயலாக மாற, தேர்ந்த ஒரு கிறிஸ்தவனாக வாழ அடுத்து நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னங்க பக்தி விருத்தியாக வாழ்றதுக்கு நீ எடுக்கிற முயற்சி என்ன, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு நீ எடுக்கிற முயற்சி என்ன, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது நீ எடுக்கிற தீர்மானம் என்ன, தேவனுக்கு வளராக்கியமாக வாழ வேண்டும் என்று உன் மனதில் நீ எடுத்திருக்கிற எண்ணங்கள், நினைவுகள், தீர்மானங்கள் தான் என்ன, என்னங்க இவைகளுக்கு குறித்து நாம் என்ன யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவரை நம்புறோம், இயேசு வேதீர் என்ற ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நம்மிடத்தில் பொறுப்பா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசங்கள், வைராக்கியங்கள், காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நாம ஊட்டிடணும். அதையும் மறந்துடக்கூடாது. உங்களோட உங்களோட பக்தி பரிசுத்தமும் செத்து போயிடக்கூடாது. உங்களோட அடுத்த சந்ததியையும் ஆயுதப்படுத்துற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருடைய தலையிலும் இருக்குது. தேவனுடைய வாழ்வில் நாம் அதை பார்க்கிறோம். நம்ம சந்ததி விசுவாசம் இல்லாத அவவிசுவாச கும்பல பெற்றெடுத்த வேண்டாம் இருந்துடக்கூடாது. ஊட்டு, ஒரு விசுவாசத்தை பிள்ளைகளுக்குள்ள ஊட்டு. தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தருடைய பிள்ளையில தந்திருக்கிற பகுதியாக வளர்த்திருக்கிறது உன்னுடைய பொறுப்பு. படிப்பு மாத்திரம் ஊட்டுறவர்களாக அல்ல, பயபக்தியான பரிசுத்த தேவ வாழ்க்கையை ஊட்டுகிற, விசுவாசத்தை ஊட்டுகிற நல்ல பெற்றோராக நாம இருக்கணுமே. பிள்ளைகள் வளருது, அவர்கள் பயபக்தியாக இருக்கிறார்களா, தேவடைய வசனத்தில் கருத்தாக இருக்கிறார்களா, ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார்களா, அவர்கள் ஜெபிக்கிறார்களா, எப்படி இருக்க அதை கவனிக்க விடுத்து பெற்றதாக நம்முடைய கடமை அல்லவா. அந்த ஸ்கூலுக்கு போறாள், இந்த ஸ்கூலுக்கு போறாள், அந்த படிப்பு படிக்கிறாள், இந்த படிப்பு படிக்கிறாள் என்று வேண்பு பாராட்டத்தில் என்ன இருக்கு. பிள்ளைகளை பயபக்தியாக வளர்க்கிறோமா, ரட்சிக்கப்படாதவங்க பிள்ளைகள் கூட கிம்னாசியம் போறாங்க, பெரிய படிப்பு படிக்கிறாங்க, அதல்ல முக்கியம். நம்முடைய பிள்ளைகள் பயபக்தியாக இருக்கிறார்கள், கர்த்தர் நம்புறவர்களாக இருக்கிறார்கள். பின்னாடி வறந்து புத்தாகட்டும் போகட்டும். 3:16 படி அடுத்து நாலாவது காரியம் நாம் தேர்ந்த கிறிஸ்துவில் இருக்க நாலாவது காரியம். 3:16 சீக்கிரப்படி நேரம் போய்
நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு
சத்தமபடி.
ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோம்,
ஆகிலும் நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ
அது முதல் ஒரே ஒழுங்காய்
நடந்து கொண்டு ஒரே சிந்தியாக இருக்கிறோம். நாலாவது காரியம், தேர்ந்த கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் அவன் ஒரு ஒழுக்கம் உள்ள மனுஷனாக இருப்பான். ஒரு தேர்ந்த கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நல்லொழுக்கம் உள்ளவனாக இருப்பான். அவனோட தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்றவனாக இருக்க மாட்டான். நேர் சீரற்ற ஒரு வாழ்வு இல்லாதவன் இருக்கிறவனாக இருக்க மாட்டான். ஐயா, தேர்ந்த ஒரு கிறிஸ்தவன் அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருப்பான் என்று வேதம் தெளிவாய் சொல்லியிருப்பார். எதுவரை தேறியிருக்கிறோமோ அதுவரைக்கும் ஒழுக்கம் உள்ளவனாக ஏக சிந்து உள்ளவனாக இருக்க வேண்டும் சொல்லி அப்போஸ்தலர் அப்படி சொல்லிட்டு அதே பக்கத்துல பாருங்க, அதே பக்கத்துல பாருங்க, 4:2 படிங்க, 4:2 அதே பக்கத்துல 4:4
ஒரே சிந்தையா இருக்க,
கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க,
எரோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன்.
சார், என்ன நடந்து தெரியுமோ, அந்த சபையில் இருக்க 2 பொம்பளுக்குள்ளுக்கு புரிஞ்சன. அந்த சைட்டில் அடிக்கடி எப்படி அந்த காரியங்கள் வருந்தா, அதை கொஞ்சம் கவனிச்சு கொண்ட சார். ஏரோதியாளுக்கு
கர்த்தருக்குள் ஒரே சிந்தியா இருக்க, ஏரோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லு.
அப்போஸ்தலன் பவுல் கடிதத்திலே எழுதுறாரு, இந்த 2 பொம்பளைகளுக்கு சொல்றாரு, எழுதி அனுப்புறாரு, நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஒப்புறமாகி கொஞ்சம் ஏக சிந்தையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன சொல்றேன், புத்தி சொல்லுகிறேன். ஆகவே எந்த அளவுக்கு நாம தேறி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏக சிந்து உள்ளவளாக இருக்கும். என்ன கவனிங்க, இதுதான் ரகசியம். சிலர் எதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. எப்பயும் என்ன பாராளுமன்றத்துல என்ன ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி போல, ஏதாவது கீரை கடைக்கு எதிர்கடை போல ஒன்னு சொன்னா அதுக்கு அடுத்து எப்படியே இப்படி அப்படி செஞ்சா என்ன, இப்படி செஞ்சா என்ன, சிலத்த நமக்கு தான் எல்லாம் தெரியும் போல நாம் பிஹேவ் பண்ணிக்கொள்ள சொல்றது இல்ல, நடக்கணும் ஒத்து வாரது ஏக சபை வளருவதற்கு ஏக சிந்தை மிக மிக அவசியம். அது மட்டுமல்ல, சபை கட்டப்பட ஏக சிந்தை அவசியம், சத்தியம். அதுபோல ஒரு குடும்பம் கட்டப்படவும் ஏக சிந்தை மிக மிக அவசியம். கடவுள் ஒரு போக்கு, மனைவி இன்னொரு போக்கு, எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. அதான் உங்க பிரச்சனை, உள்ள பிரச்சனை கிரியேட் பண்ணி கொண்டது, அதான் முக்கிய காரணம். 2 பேரும் 2 டைரக்ஷன் ஒத்து போறது இல்ல. புருஷன் ஒன்று சொன்னா மனசு அது கொண்டு கொடுப்பாங்க, அவங்க டயலாக்கே வித்தியாசமா இருக்கு தெரியுமா. 10 பரிசு புருஷன் ஒன்றா வாழ்ந்துட்டா, ஐயா என்ன டயலாக்ல போவாரு அம்மாவுக்கு தெரியும். அப்ப அவர் அடிச்சு அவர் ஒரு பாத்தத்துல இவர் திருப்பி அடுத்த இந்த புட்பால் ஒன்று அடிச்சா மட்டும் திருப்பி அடிப்பார். அது மாதிரி புருஷன் ஒரு பாத்தத்துல மனசு அதுக்கு ஒரு பாத்த திருப்பி போடுவாங்க. நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, உடனே பிரச்சனை பூகம் முடி ஏக சிந்தை இல்ல. குடும்பத்தில் ஒரு ஏக சிந்தனை இல்ல, யூனிட்டி இல்ல, ஐக்கியம் இல்ல. ஆகவே உள்ள பிரச்சனை கிரியேட் பண்ணுது. புருஷன் சொல்றாரே அதுக்கு கீழ்படியணும். கொஞ்சம் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா நல்லது. மனைவி சில ஆலோசனை சொல்றாங்களே அவளுடைய கருத்துக்களை நம்ம மதிக்கிறது நல்லதானே என்று புரிஞ்சு நினைக்கிறது, அது நல்லது. அப்போ ஒரு வண்ணத்தை கொண்டு வரும், ஒரு ஏக சிந்தையை கொண்டு வரும், குடும்பம் வளரும், சமாதானம் இருக்கும், பக்தியுள்ள குடும்பமாக இருக்கும். அதை விட்டுட்டு அம்மாக்கும் ஐயாக்கும் இடையில ஏக சிந்தை இல்ல, வாய் சண்டை நடக்குது. இப்ப பிள்ளைகள் இருந்து பார்த்துட்டே இருக்கிறார். அம்மாவும் அப்பாவும் சண்டை அடிக்கா, ஹாஹா, அவங்க ஒன்று சிரிக்க மாட்டாங்க, ஒன்று கதைக்க மாட்டாங்க, ஒடிவாய்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க ஒன்று வந்து கருத்து சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமோ, பிள்ளைகள் வந்து கருத்துனா என்ன நடக்கும்ன்றது பிள்ளைகளுக்கே தெரியும். ஆனா மௌனமாக இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் என்ன செய்யறாங்க என்பதை வெளியில கொண்டு வருவாங்க. வெட்கம் நம்முடைய இருதயத்தை பிளக்கும். மறந்துடாதீங்க, நான் சொல்லி அனுப்புறேன். ஆகவே பிள்ளைகளை வச்சுக்கொண்டு கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் சண்டை பிடிக்கிறது, தகாத பேச்சுகளை பேசுறது தவித்துக் கொள்ளப்படுவது. நான் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்றேன், வளர்ந்த பிள்ளைகள் வளர்ற பிள்ளைகளை முன்னுக்கு வச்சுக்கொண்டு சொல்லி காரசாரமாக சண்டை பிடிக்கிறது, வாய் சண்டை போடுறது. பிள்ளைகள் பார்த்துட்டே இருப்பான். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு டைம் வரும்போது எங்க அவங்கணுமோ அங்க அவட்டு விடுவார். நீங்க சொல்லுங்க, ஓ பாஸ்டர், எங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க, எங்கட பிரச்சனையும் அவங்க எல்லாம் உள்ளுக்கு தான் வச்சிருப்பார். இறங்க, நேரம் வரும்போது காரியங்கள் விளங்கும். ஏக சிந்தை, ஒருவர் ஒருவர் மதிச்சு மற்றவருடைய ஆலோசனைகளை ஏற்று மதிச்சு நடந்த ஏக பரிசீலனை சபை, அது ஏக சிந்தை உள்ளவளாக இருக்கும். நாம் ஒத்து போறவளாக இருக்கணும், போராட்டாட்டம் பண்ணக்கூடாது, பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஒத்து போயிட்டா நன்மை இருக்கும். ஒழுக்கம் பாருங்க, சொல்றேங்க, ஒழுக்கம் என்கின்றது ஒரு தேர்ந்த கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம். நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடத்துகள், நம்முடைய செய்களில் ஒரு ஒழுக்கம், ஒரு நேர்த்தி இருக்கணும். பாருங்க, கிட மாதிரி கிடைக்கிறது, நடக்கிறது ஒரு ஒழுங்கு இல்லை, நேர்ச்சியர் இல்லை. சில காரியங்களை நான் புட்டு புட்டு வச்சா சிலருடைய இருதயத்துக்கு வேதனையாக இருக்கு. ஆகவே நான் அவங்களை தொட விரும்பல. பட் நமக்கு தெரியும் நாம எந்தெந்த காரியங்களும் ஒழுங்கு இல்லாம இருக்கிறோம். பட் தி பைபிள் சேஸ், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். படி ஒன்று தெசலோனிக்கர் 5:14 சீக்கிரப்படி.
மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள்.
உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஒழுங்கான ஒரு ஜெப வாழ்வு இல்லையே நம்முடைய வாழ்வில், ஒழுங்காக வேதம் படிக்கிறது இல்லையே. ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுது, ஆனா ஒழுங்காக பைபிள் படிக்கிறது அங்கே எங்கே. ஒரு நாளைக்கு போய் ஆதியாகமத்தில் 2 அதிகாரத்தை வாசிக்கிறது, திரும்ப ஜம்ப் பண்றது உபாகமத்துக்கு, அதுல 2 அதிகாரத்தை வாசிக்கிறது, திரும்ப அதிலிருந்து பாய்கிறது எங்க ஏசாயாவுக்கு, அப்புறம் அங்கிருந்து பாய்கிறது புதிய ஏற்பாட்டுக்கு, அப்படியே கைமுக விருப்பமான நேரத்தில் ஏதாவது ஒரு விருப்பமான பதிவு எடுத்து வாசிட்டு சோத்ர ஏசப்ப மூடிய பைபிள் வாசிருக்கோம். அதானே ஆனா அந்த வேதத்துல ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அதுக்கு விளங்கி கொண்டது எங்க. அநேக விசுவாசிகளுடைய வீட்டில வேதம் ஒரு அந்நிய புத்தகம் போல காட்சி அளிக்கும். ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறது, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை அதுல கொண்டு வைக்கிறது, அந்த நாட்டுகளும் வரும்போது கொண்டு வர. அப்படின்னா எப்பயாவது இருந்துட்டு ஒருக்கா படுக்க போறது முதல்ல பெட்டில இருந்து கொண்டு அதை திறப்புறது, அது ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முதல்ல செவ்வானம் எல்லாம் கண்ணுக்குள்ள வந்து, அறப்புறையெல்லாம் கண்ணுக்குள்ள வந்து, அப்படியே நல்ல தாளாட்டு பாருங்க. நித்திர வராதவங்களுக்கு எல்லாம் நித்திர வரும். எப்பொழுது எல்லா வேலையும் செய்து களைச்சு போய் படுக்க போற முக்கு பாருங்க, காலம் 6 மணிக்கு எழும்பி வேலையெல்லாம் செஞ்சு அங்க போய் இங்க போய் அலைஞ்சி திரிஞ்சு களைச்சு போய் இப்ப வந்து எங்க படுக்க போறோம், பெட்ல இருக்கும். அந்த நேரத்தில் பைபிள் எடுத்து ஒரு பதிய ஒரு அதிகாரம் வாசிச்சா அது இடையில போகும் போதே நமக்கு எல்லாம் இங்க மின்னி மின்னி முழங்கும். அப்ப நாம என்ன வாசிக்கிறோம்னே தெரியாது. அதுக்கு சரி அப்படியே முடியும். ஆனா நான் உங்களுக்கு முந்தைய இருக்க சொல்லிட பாருங்க, பைபிளை நீங்க வாசிச்சுட்டா அந்த பைபிளை மூடும் பொழுது நீங்க என்னத்த வாசிச்சீங்கிறத கொஞ்சம் ரீதிங்க் பண்ணி பாருங்க, அது உங்களுடைய பிரயோசனமா இருக்கு. அப்படி நம்ம மனதில் அது பதிஞ்சிட்டா இலக்குள்ள அவைகள் நம்ம மனதை விட்டு கற்க கசர கற்பவை கட்டத்தில் நிற்க அதற்குத்தக. சரியாக ஒன்றை கற்றுக்கொண்டு விட்டா, கற்க வேண்டிய விதத்தில் ஒன்றை கற்றுவிட்டா நம்ம இருக்கிறது அவங்க நீங்க. நாம் ஏதோ அறகுறையாக படிக்கிறபடியால, ஏதோ கடுமமான படிக்கிறபோதான் வேதவசனம் நம்ம இருக்கிறதுல தங்குறதும் இல்லை, வறுமையாக கிடைக்கிறது. உலக காரியம் நிறைஞ்சு போய்கிறது, உலக கவலைகள் நிறைஞ்சு போய்கிறது. ஆண்டவர குரலை கேட்கறது எங்க, தேவர பிரசித்த அனுபவிக்கிறது எங்க, பட் விளிக்கப்பட்டிருக்கோம். இப்ப யாரை நான் குற்றச்சாட்டு வேணும், நான் தேர்ந்து கொண்டாக்க இருக்கேன். சொல்லிட்டே போலாம், அடுத்த காரியம் தெரியுமா சார், ஒன்று குறிப்பு சொல்லி சூக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். யோவார் 21 அதிகாரம் 24 21 24 சீக்கிரப்படி யோவார் சுவிசேஷம் 21 24
அந்த
சீசனே இவர்களை குறித்து சாட்சி கொடுத்து இப்படி எழுதினார். யார் அந்த சீசன்? எல்லாருக்கும் தெரியும் யோவான். ரகசியம் தெரியும், தந்த பேரை கூட அதுல அவர் எழுத விரும்பல. அந்த அளவுக்கு தங்களை மறைச்சு கொண்டாங்க. ஹலோ, இவைகளை குறித்து சாட்சி சொல்லுகிற நான் தான். ஆனா தன் பேரை கூட யோவான் தன் பேரை கூட யூஸ் பண்ண அந்த அளவுக்கு தன்னை மறைச்சு கொண்டாங்க. தங்களை மறைச்சாங்க, கிறிஸ்துவ வெளிப்படுத்தினாங்க. தங்களை மறைச்சாங்க, கிறிஸ்துவ வெளிப்படுத்தினாங்க. இதுதான் பேர்னு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கு அடையாளம். ஆனா இன்றைய கிறிஸ்தவம் எப்படி தெரியுமோ, தங்களை வெளிப்படுத்தி கிறிஸ்தவ முறை. நான் எவரே குறை சொல்ல எரிபடி பட்சியில காரியங்களை நான் புட்டு வைக்க வேண்டியது பொறுப்பு. நம்முடைய ஊழியத்தினால கிறிஸ்து மகமப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையினால கிறிஸ்து மகமப்படுகிறார்கள். ஒருவன் போதித்தால் அவன் வேத வாழ்க்கைகளின் படி போதிக்கப்படும். நம்முடைய என்ன கற்பனைகளும் படியும் நம்முடைய அனுபவங்களும் படியும் போதிக்கிறது அல்ல. ஒருவன் போதித்தால் அவன் வேத வாழ்க்கைகளின் படி போதிக்கப்படும். தன் பேரை கூட மென்ஷன் பண்ண அந்த அளவுக்கும் தன்னை மறைச்சாரு, கிறிஸ்து வழிபடுத்துறார். ஒரு அடையாளம் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருடைய வாழ்விலும் எல்லாவற்றையும் நாம் கிறிஸ்துவை வழிபடுத்துவர்களாக, கிறிஸ்துவை மகப்படுத்துவதாக இருப்போமா இருந்தா அதுவே தேவனுக்கு பிரியமாக இருக்கு. நம்முடைய ஊழியத்தில் நாம நம்மை நாம பெருமைப்படுத்தி, நம்மை நாம மகப்படுத்தி, நம்மை நாம வெளிப்படுத்தினாலும் என்ன நன்மை இருக்குது? நாலு பேர் நம்ம புகழ வேண்டும், நாலு பேர் நம்ம பற்றி கதைக்க வேண்டும் என்பதற்காக நாம் தேவன் உண்பாது அருவறுப்பாக இருக்கிறது. எந்த பேரை சொல்ல இல்ல, எந்த பேரை குறிப்பிட இல்ல, என்ன கனப்படுத்த இல்ல, என்ன கூப்பிட இல்ல. இதெல்லாம் பரலோகம் ஏற்குமா? பரம தகப்பனிதே ஏற்றுக்கொள்வாரா? சொல்றா சிறுகவும் அவ பெரு முதிர்ச்சியின் அடையாளம், வளர்ச்சியின் மகுடம், தேர்ந்து கூடிய அடையாளம் அவர் பெருகவும் தாசருகம். அப்படிப்பட்ட ஒரு ஆவி நம்மளை பத்தி பிடிக்கும். அத்தோட பரிசுத்தாபத்துக்கு பயமுண்டார். சோ நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது ஒரு தேர்ந்த கிறிஸ்துவக்குரிய ஒரு அடையாளம். ஒரு குறிப்பு பார்த்து சொல்லி முடிக்கட்டுமா? அதே காரியப்பிற்கான மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு வசனத்தை படிங்க, பிலிப்பியர் 2:25 இதோட நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் 2:25 எல்லாரும் படிங்க. பிலிப்பியர் 2:25
மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும்
திரும்ப படிங்க.
மேலும் என் சகோதரனும்
என் சகோதரனும்
உடன் வேலையாளும் உங்கள் ஸ்தானாபதியும்
உடன் வேலையால் உடன் சேவகன் அப்படி எல்லாம் சொல்றார். என்ன பாருங்க, யார குறிச்சு பவுல் சொல்றா தெரியுமா? எப்பாப்ராத்திருக்கின்ற ஒரு உடன் ஊழியக்காரனை குறிச்சு, தன்னோட ஊழிய செய்த ஒரு நபரை குறிச்சு என்ன சாட்சி சொல்ற பாருங்க. அவங்களோட உடன் ஊழியக்கார், உடன் சேவகன். இதனால சொல்ல வர்றது காரணம் என்ன? அடுத்த டாபிக் இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன அப்படிங்க, தேர்ந்த ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களையும் தன்னை போல மதிக்கிறவனாக இருப்பான். தேர்ந்த ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களையும் தன்னை போல கணிக்கிறோம், அதுதான் ஒரு வளர்ச்சி அடையாளம். அதை விட்டுட்டு நான் தான் சபையில நான் தான். அப்படி என்ன நமக்கு வந்துருக்கு பாருங்க, அழைப்புல வித்தியாசம் இருக்குது, ஊழியங்கள வித்தியாசம் இருக்குது. ஆனா அவன் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அவனுடைய ஊழியத்துக்குரிய கிரிய அவன் கொடுப்பான். நல்லது உத்தவம் உள்ள உண்மையம் உள்ள ஊழியக்காரன் தட்சம், நல்லது பெரிய ஊழியக்காரனே வா, உன் எஜமான சந்தோஷத்துக்கு பெரிய. அப்படிலாம் ஏன் சொல்ல இல்லை, உத்தமும் உண்மையில ஊழியக்காரன். ஆகவே அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களிலே ஒழுங்கு உண்மை உத்தம் இதைத்தான் ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. மப்படினாலும் எனக்கு கதிர அடுக்கினாலும் கிளீன் பண்ணினாலும் அதுல நான் சரியாக உண்மையாக உத்தமமாக இருந்தா அதுக்கு ஆண்டவனுக்கு பலன் அளிப்பார். வித்தியாசம் இல்லை. மற்றவர்களை நாம மதிக்கணும். ஒருவேளை நம்முடைய அழைப்பு வித்தியாசமாக இருக்கிறோம், தேவனால கொடுக்கப்பட்ட கிருபை, அதை வச்சுட்டு மற்றவர்களை நாம அற்பமாக எண்ணக்கூடாது, மற்றவர்களை குறைவாக எண்ணக்கூடாது. ஒரே வசனத்தை மாத்திரம் வாசி முடியுங்க. 14:10 நினைக்கிறேன், 14:10 படிங்க. இந்த வசனத்தை வாசி நான் முடிப்போம். 14:10 சீக்கிரப்படி. 14:10
இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது
சகோதரனை அற்பமா என்றது என்ன?
நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய நியாயத்தனத்தை
நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய நியாயத்துக்கு முன்பாக
நிற்போமே.
ஆகவே கிறிஸ்துவுடைய நியாயத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்போம் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லபடியால் நாம் ஒருவரும் ஒருவரை ஒருவர் தயவு செய்து அற்பமாக எண்ணாதிருப்போமா? ஒருவேளை உங்களுக்கு மற்றவர்களுக்கு உங்களுக்கு அறிவு கூட இருக்கலாம், அதன் நிமித்தம் மற்றவர்கள் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. ஒருவேளை மற்றவர்களுக்கு நீங்கள் வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், அதனால மற்றவர்களை என்ன அற்பமாக எண்ணக்கூடாது. எந்த அடிப்படையும் மற்றவர்களை அற்பமாக நாம் என்றது தேவனுக்குள்ளதுமான பாவம் பாரு. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனுக்குள்ளும் இருக்கிறார். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் அவனும் ஆராதிக்கிறான், நீ போகப்படுறத அவனும் வரப்போறான். அப்ப தயவு செய்து ஒருவர் ஒருவர் நெக்லெக்ட் பண்ணாது, ஒருவர் ஒரு குறைவாக நினைக்காதே, ஒருவர் மதிக்க கற்றுக்கொள். அது ஒரு தேர்தல் கிறிஸ்துவ கூட அடையாளம், முதிர்ச்சிக்கு ஒரு அடையாளம், ஒரு வெளிப்பாடு. மற்றவர்களை மதிக்கிற தன்மை, மற்றவர்களை கருத்துக்கு உடம் கொடுக்கிற தன்மை, மற்றவர்களை ஏற்றுக்கொண்ட தன்மை, மற்றவர்களை அப்ரிசியேட் பண்ற தன்மை, மற்றவர்களையும் மதிக்கிற, மற்றவர்களை கனம் பண்ணுகிற, மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல பக்குவமான ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும். அது தேர்ந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளம். நிறைய காரியங்களை நான் வேற்று சொல்லலாம். எனக்கு சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய பிள்ளைகள் தேர்ந்தவர்களாக இருக்கும். வடிச்சு போனாலும் குழந்தைகள் போல விரல வச்சு வாய்க்குல வச்சிருக்க குழந்தை தேவி மாறி கூடாது. வருஷத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படத்தக்க அளவுக்கு நாம வளரணும், வளர வேண்டிய அளவுக்கு வளரணும். கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் நாம் தேர்ந்தவர்களாக இருக்கணும். தேர்ந்த எவனும் தன் குருவ போல இருக்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வசனத்தை கேட்டு திருந்தி மாறி மனம் திரும்பி மர்வமாகி வளர்ந்து வளர்ந்து கிறிஸ்துவடைய நிறைவான வளர்ச்சியை நாம வளர்த்தக்க அளவுக்கு நாம பூர்ண புருஷராக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டு நம்மிடத்தை எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் யாவரும் எழுந்திருப்போம், ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம்.